ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 23 பாடல் முதல் 24 பாடல் வரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
இப்ப வைராகியத்தினுடைய உண்மையான லட்சணம், மனதில் விருப்பமில்லை, வைராகியத்துக்கு எதிர்ச்சொல் மோகம். அந்த மோகம் இருக்கே, அந்த மோகம் மிக மிக வலுவாக திருடமாக இருக்கும் பொழுது வெறும் உபதேசமோ ரொம்ப பாலிஷ்ட மின்மையா சொன்னா அது நமக்கு ஏறாது. ஆகவே அந்த மோகத்தை நீக்க நாம எவ்வளவு தூரம் மோகம் வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நிந்தனை தேவைப்படுகின்றது, அருவறுப்பு தேவைப்படுகின்றது. அதனாலதான் வைராகியத்துக்கு வேறொரு இடத்துல லட்சணம் சொல்லும் பொழுது, நாம இந்த போக பொருள்களை எப்படி விடணும் என்றால் காக்க விஷ்டவத்துன்னு சொல்வார்கள். அதாவது நம்ம சட்டையில வந்து காக்கையினுடைய எச்சில் விழுந்துடுது, நம்ம டிரெஸ்ல விழுந்துடுது. நம்ம உடனே என்ன செய்வோம், கொஞ்சம் டிசைனா இருக்கட்டும் அழகா இருக்கட்டும் வச்சிருப்போமா, உடனே ஓடி போய் அதை கழுவிடும், சுத்தப்படுத்திடும். சுத்தப்படுத்திட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு பெரிய தியாகம் பண்ணிருக்கிறேன் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போமா? காக்கையினுடைய எச்சில கழுவி சுத்தமா வந்திருக்குன்னு சொல்லுவோமா? வெளியே கூட சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? அது வந்து ஒதுக்க தள்ள வேண்டித்தது. ஆனா ஏதாவது ஒரு பொருளை வேண்டாம்னு விட்டு கொடுத்துருன்னு வச்சுக்குவோமே, வீட்டில் இருக்கிற பழைய பீராக அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ விட்டு கொடுத்துருப்போம். உடனே என்ன சொல்லுவோம், நான் அதை கொடுத்துட்டேன், சும்மா எடுத்து கொடுத்துட்டேன், எம் பங்குக்கு வந்ததை எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லுவோம், ரொம்ப பெருமையா சொல்லுவோம். ஆனா நாம இந்த பொருள்களை எப்படி தியாகம் பண்ணணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை எப்படி விடணும்னா, அந்த காக்கையினுடைய எச்சில் போல அதை எப்படி வந்து அருவறுப்பு தக்கதா நம்ம விடுறோமோ, அதே போல உலகத்தில் இருக்கிற போக பொருள்களை விடும் பொழுது அந்த பொருள்களுக்கு அவ்வளவுதான் மதிப்பு. அதனால இதை நம்ம உணர்ந்துட்டோம்னா, இந்த தியாகம் செய்துட்டு தியாகம் செய்கின்றேங்கிற கர்வமும் வந்துடுற. இல்லைன்னா ஒரு பெரிய தியாகி, சில பேர் புஸ்தகத்திலே போட்டிருப்பார்கள், சில பேர் ஏதாவது புஸ்தகம் எழுதிட்டு தியாகி பிரம்மனிஷ்டன் இதெல்லாம் அவர்களுக்கு அடைமொழியா அப்படியெல்லாம் எழுதி குளிக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அந்த தியாகத்துல அவ்வளவு ஒரு அபிமானம். அப்ப உண்மையிலேயே தியாகம் செய்யல, ஏதோ அவர்களை வந்து பறிக்கப்பட்டு விட்டதே தவிர, நம்ம எதை தியாகம் பண்றோமோ அந்த பொருள் இருக்கிற மதிப்பையும் சேர்ந்து தியாகம் பண்ணணும். பொருளை மட்டும் தியாகம் பண்ணாம எதை நம்ம விடுறோமோ அந்த விடுற பொருள் இருக்கிற மதிப்பு சேர்ந்து நம்ம விட்டு போகணும். அதுதான் உண்மையான வைராக்கியம். அப்படி அந்த மதிப்பை விடுறதுதான் மோகத்திலிருந்து விடுதலை. ஒரு பொருளை நம்ம விடுறோம்னா அந்த பொருளோடு அந்த பொருளிடம் இருக்கின்ற மதிப்பையும் வேல்யூவையும் நம்ம தியாகம் செய்ய வேண்டும். இதுதான் வைராகியத்தினுடைய லட்சணம். வைராகியம் என்றால் பற்றின்மை, எந்த போகத்திலும் விருப்பமின்மை, அது கடைசி ஸ்டேஜ். ஆனால் அந்த வைராகியம் வந்து வருவதற்கு ஆரம்ப காலத்தில் வெறுப்பு அருவறுப்புங்கிற உணர்வு நமக்கு ஒரு உதவியாக இருக்கலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் போல. அதை நம்ம கடைசி வரைக்கும் வச்சிருக்க கூடாது, அது சாஸ்திரத்துக்கு தெரியும். அதனாலதான் அதே சாஸ்திரம் என்ன செய்யும், உடலை வந்து மலப்பாண்டம்னு சொல்லிட்டு ஊனுடம்பு ஆலயம்னு சாஸ்திரம் சொல்ல போகுது. அப்படி ஆரம்பத்துல இந்த போக மோகத்தை நீக்கினதற்கு பிறகு துவேஷம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும், அதை நீக்கிறதுக்கு இனி ஒரு டேப்லெட் நம்ம சாப்பிடுவோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்த உடனே வைட்டமின் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க தெரியுமோ, அது என்ன பண்ணும்னா, இந்த மருந்து போய் ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு அந்த வைட்டமின் டேப்லெட் தான் ஈஸ்வர தர்சனம். எல்லாமே ஈஸ்வரனா இருக்கான்னு சொல்லி உலகத்தை ஈஸ்வரனாக பார்த்தல். எந்த பொருளை போகமா பார்க்கிறோமோ அதே பொருளை பகவான் சுரூபமாக பார்த்தல். அப்ப என்ன ஆகுதுன்னா டேலி ஆயிடும். இப்படி ஆரம்ப காலத்துல இது தேவை, பிறகு அந்த சைடு எஃபெக்ட் இருந்துட்டு போட்டோம், தெரிஞ்சே நம்ம கொடுக்கறோம், பிறகு அதையும் நம்ம நீக்கிக் கொள்வோம், அது வேறொரு இடத்துல நமக்கு வரும். அப்படி இந்த பாடல்ல ஆரம்பிச்சு இனிமேல் வந்து நிந்தனையெல்லாம் செய்ய போறார். அனாத்மாவையெல்லாம் அவர் வந்து நிந்திப்பார், இழிவா பேசுவார். அதெல்லாம் எதற்குனா மோகத்தை நீக்க, வைராகியத்துக்கு முதல் படியாக இருக்க. அப்ப வைராகியத்தினுடைய ஆரம்ப காலத்துல ஒரு வெறுப்பு இருக்கலாம், அல்லது ஒரு அருவறுப்பு வரலாம், அது தவறு கிடையாது. இது வந்து நம்ம வைராகியத்தினுடைய லட்சணத்தை மட்டும் இந்த இடத்துல பார்த்தோம். இனி ஒவ்வொரு பாடலையும் பார்த்துட்டு, பாடல்கள் எல்லாம் சுலபமானதுதான், அந்த பாடல் முடிஞ்ச உடனே வைராகிய சம்பந்தமான ஒவ்வொரு கருத்துக்களை பார்க்க போகின்றோம். இப்ப இத்தோடு நிறுத்தி கொண்டு நம்ம இனி அடுத்த பாடலுக்கு செல்லலாம். இப்ப இந்த பாடலை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த வார்த்தையை மனதுல நல்லா பதியணும். அது என்ன வார்த்தை? இதுல இந்த முழு பாடல்ல ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அது என்ன கருத்து? உண்டோ நம்மை போல வஞ்சர். நம்மைய போல வஞ்சர்கள் யாரும் கிடையாது. இனிமேல் யாரையும் பார்த்து அவன் ஏமாத்துறவன், அவன் வஞ்சிக்கின்றவன் சொல்லக்கூடாது. நம்ம தான் நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். யாரும் யாரையும் ஏமாற்றல. உண்மையிலேயே ஒருத்தன் நம்ம ஏமாற்றி கொண்டால் அவன் அவனை ஏமாத்தி இருக்கான், நாம நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். யாரும் யாரையும் ஏமாற்றுவது கிடையாது, அவரவர்கள் அவரவர்களை ஏமாற்றி கொள்கின்றார்கள். அப்படி நம்மையும் யாரும் ஏமாற்றல, நாமையும் யாரும் ஏமாற்ற முடியாது. அப்படி சொல்லிட்டு ஏமாற்றிடக்கூடாது. நம்மையும் உண்மையிலேயே மற்றவங்களை ஏமாற்றினோம்னா முதல்ல நம்மையும் நம்ம ஏமாற்றி கொள்கின்றோம். எப்படி என்றால், தர்ம விஷயத்திலையும் சரி, ஞான விஷயத்திலையும் சரி, இங்க அறிவு விஷயத்துல சொல்றார், பொய்யான ஒன்ன உண்மைன்னு நினைத்து கொண்டு வாழும் பொழுது அந்த வாழ்க்கையே அனர்த்தமாகி விடுகின்றது. நம்மை நாம் ஏமாற்றி கொள்கின்றோம். நம்மை நாம் ஏமாற்றி கொள்ள கூடாதுன்னு என்ன செய்ய வேண்டும்? அதையும் சொன்னார், அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ, ஆத்மஸ்வரூபத்தை தான் மெய்யாக கொள்ள வேண்டும். இனி நம்ம அடுத்த பாடலுக்கு செல்லலாம். 24வது பாடல். வேண்டா வெறுப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம், ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்துகொள் அறிவாகி நெஞ்சே. இதுவும் மிக மிக எளிமையான பாடல். இதனுடைய பொருளை நம்ம பார்த்துட்டு பிறகு மீதி இருக்கிற நேரத்துல வைராகிய சம்பந்தமான கருத்துக்களை பார்ப்போம். வேண்டா விருப்பும் வெறுப்பும், விருப்பும் வெறுப்பும் வேண்டா. விருப்பம் வந்து சமஸ்கிருதத்துல ராகம் என்றும், விருப்பம் வந்து துவேஷம் என்றும் சொல்லப்படுகின்றது. ராக துவேஷம் வேண்டாம், அத விட்டுன்னு சொல்ற. வேண்டான்னு என்ன அர்த்தம்? அதை நீ பற்றி கொண்டிருக்காதே, உன் மனதுல ராகத்வேஷத்தை நீக்கி விடு, விருப்பு வெறுப்பை நீ நீக்கி விடு. உனக்குள்ள விருப்பும் வேண்டாம் வெறுப்பும் வேண்டாம். என்ன இருக்கட்டுமே, எதுக்கு விருப்பு வெறுப்பு வேண்டான்னு சொல்கிறீர்கள்? அதுக்கு பதில் சொல்றார், அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். வில்லங்கம்ங்கிற வார்த்தை தெரியுமோ? சாதாரண வாழ்க்கையில பயன்படுத்தா ஒரே வில்லங்கம் பிடிச்சவனா இருக்கான்னு சொல்லுவார்கள். அது எதுக்கு பயன்படாம எப்பொழுதுமே சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருப்பான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்காதவன், முரண்பட்டு கொண்டிருப்பவன், சங்கடத்தை கொடுப்பவன். இப்ப வில்லங்கம்னாவே சங்கடம் அர்த்தம். ஏதாவது ஒரு பொருள் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது என்ன சொல்லுவார்கள்? அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு பாத்துக்கோன்னு சொல்லுவார்கள். ஏதாவது அனர்த்தம் வந்துடுமா, சங்கடம் வந்துட போகுதான்னு பாத்துக்கோன்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை தான் இங்க தாயுமானவர் பயன்படுத்துறார். அந்த வில்லங்கம், இங்க வில்லங்கம்ங்கிறது என்னன்னா, இதுவும் வெளியே இருக்கிறது கிடையாது, நமக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்புகள் தான். நம்ம மனதுக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்பு தான் வில்லங்கம். அதுதான் நமக்கு உண்மையிலே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு. இந்த வில்லங்கத்தினால என்ன வரும்னு சொல்ற? விளையும் ஜனனம். இந்த விருப்பு வெறுப்பு தான் நமக்கு ஜனனம்னா பிறப்பை கொடுக்கின்றது, சம்சாரத்தை தொடர்ந்து வளர்த்தி கொண்டு இருக்கின்றது. அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். விருப்பு வெறுப்பு வேண்டாம், காரணம் என்னன்னா இந்த விருப்பு வெறுப்பு தான் நமக்கு பிறவியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இனி அடுத்த வரிக்கு சென்றால், சரி விருப்பு வெறுப்பு விட்டுட்டு என்னதான் பண்றது, எப்படித்தான் இருக்கிறது, அப்படி ஒரு கேள்வி வரும்போது, ஆண்டான் உரைத்தபடியே. இங்கு ஆண்டான்ங்கிற வார்த்தைக்கு பொருள் குருநாதர், நம்முடைய குருவானவர். உரைத்தபடியே என்றால் உபதேசம் செய்தபடி. குரு வந்து என்ன உபதேசம் பண்ணியிருக்காரோ அதன்படி, குரு சொன்னதை கேட்டுன்னு அர்த்தம். அவர் வந்து சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார், அதை கேட்டு சற்றும் அசையாது இருந்துகொள் அறிவாகி நெஞ்சே. இப்ப இந்த இடத்துல தாய்மானவர் வந்து தன்னையே பார்த்து, தன்னுடைய மனசையே பார்த்து பாடுறார். தன்னுடைய மனதிடமே தான் கேட்டுக்கொள்கின்றார். ஏ நம்ம நெஞ்சே அப்படின்னா மனமே அப்படின்னு அவருடைய மனமிடமே அவர் பேசுகின்றார். சில சமயம் நம்ம அப்படி பேசிக்கிறோம்ல, என் மனசு கொஞ்சம் சும்மா இரு, தியானத்துல உட்கார்ந்த உடனே யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கோம், சுத்தி சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம வந்து தனி ரூம்ல கண்ணை மூடி உட்கார்ந்துட்டோம், யாரோ ஒரு ரகளை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மனசோட தான். அப்ப நம்ம மனசோட தான் பேசிட்டு இருக்கோம், இப்ப இதை நினைக்காத, வேண்டாம் அப்புறம் நினைச்சுக்கோ, இப்ப பகவான் நாமத்தை சொல்லுன்னு சொல்றோம் அல்லவா, அப்படி தான் மனசோடய பேசுகிறார். நெஞ்சே ஹே மனமே, நீ என்ன பண்ணுனா அசையாது இருந்துகொள், அமைதியா இருந்து சொல்ற, அசையாது இருந்துகொள். எப்படி இருக்கணும்னா அறிவாகி, நெஞ்சே அறிவாகி, அறிவு சொரூபமா இருந்து. எங்கிருந்து அறிவு கிடைச்சதுன்னா ஆண்டான் உரைத்தபடியே, குரு என்ன உபதேசம் பண்ணாரோ அந்த உபதேசத்தை கேட்டுட்டு அந்த உபதேசத்துல நீ எந்த அறிவை அடைஞ்சாயோ அந்த அறிவில் அசையாது இருந்துகொள். அந்த அறிவுல அசையாது இருந்துகொள். அந்த அறிவை வாங்குறதே கஷ்டம், வாங்கி அதை பிடிச்சு அந்த அறிவோட இருந்துகொள். பிறகு எதோட இருக்காத, விருப்பு வெறுப்போடு இருக்காதே. நீ விருப்பு வெறுப்போட இருந்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருப்பாய், உன்னை வந்து அலைபாய வச்சுட்டு இருக்கும். அதை விட்டுட்டு நீ என்ன செய்ய வேண்டும், குருநாதர் உரைத்தபடி அவர் என்ன உபதேசம் பண்ணாரோ அதை கேட்டு அதனால உனக்கு ஒரு அறிவு ஏற்பட்டிருக்கும் அல்லவா, அந்த அறிவின் அமைதியாக இருந்துகொள், அசையாது இருந்துகொள், அறிவாகி நெஞ்சே என்று. விருப்பு வெறுப்பு நமக்கு வேண்டாம், ஏன்னா அதனால்தான் ஜென்மம் வருகின்றது. பிறகு குரு என்ன உபதேசம் பண்ணாரோ அந்த அறிவை அடைஞ்சு அந்த அறிவுல இரு, அமைதியா இருன்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து அவர் சொல்கின்றார். இப்ப இங்க நம்ம இனி ஒரு கருத்து பார்க்கலாம், விருப்பு வெறுப்புக்கு ஜென்மத்துக்கு என்ன சம்பந்தம், மனசுல விருப்பு வெறுப்பு எப்படி ஜென்மத்தை கொடுக்கும், அந்த கனெக்ஷனை பார்ப்போம். இங்கேயும் வந்து ஒரு படிப்படியா நம்ம சொல்லுவோம். இப்ப விருப்பு வெறுப்புக்கு முன்னாடியே சில ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு, அது வந்து எப்படி என்றால், இப்ப உதாரணம் நம்ம ஏற்கனவே இதற்கு முன் பார்த்த அந்த ரெண்டு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம வந்து கிளிஞ்சலை பார்க்கிறோம், கிளிஞ்சலை கிளிஞ்சல்னு பார்த்துட்டோம்னா பேசாம இருப்போம். அதை நம்ம வெள்ளியா பார்த்த உடனே என்ன வந்துடுது, அதன் மீது ஒரு விருப்பு வந்து விட்டது. அப்படி விருப்பு வந்த உடனே நம்ம அதை நோக்கி சென்றுள்ளோம். இப்பொழுது அதை வெள்ளியா நம்ம பார்க்கிறோமே, அதற்கு என்ன காரணம், அதையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கிழிஞ்சல கிழிஞ்சல்னு பார்க்கல. ஆகவே என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, நமக்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றதல்லவா, அதனுடைய தன்மை முழுமையாக தெரியவில்லை. நமக்கு முன்னாடி என்ன பொருள் இருக்கோ அது எப்படி அதனுடைய தன்மையா இருக்கோ அந்த தன்மை முழுமையாக தெரியவில்லை. இந்த உலகத்தை பார்க்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒரு தன்மை இருக்கு, அந்த தன்மை நமக்கு முழுமையாக தெரியவில்லை. பிறகு என்ன தெரிஞ்சிருக்குன்னா அறகுறைய நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி அந்த கிழிஞ்சல் முழுமையா தெரியாம அறகுறையா நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனுடைய விளைவா என்ன ஆயிடுதுன்னா, அந்த இடத்துல அது என்ன இருக்கோ அதை விட்டுட்டு இல்லாத ஒன்ன நம்ம பார்த்தோம். அங்க இல்லாத, அதற்கு மதிப்பு இல்லாத இடத்துல ஒரு மதிப்பு இருக்கிறத நம்ம பார்த்து விடுகின்றோம். அப்படி அந்த தெரியாமல் இருக்கிறதத்தான் சாஸ்திரத்துல ஆவரணம் என்று சொல்லப்படுகின்றது, அல்லது அஞ்ஞானம். இப்ப அறியாமை தான் மூலம். என்ன அறியாமை, நமக்கு முன்னாடி என்ன பொருள் இருக்கின்றதோ அதனுடைய தன்மையை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருத்தல், அந்த அறியாமைதான் மூலம். இந்த அறியாமையினுடைய விளைவு என்ன என்றால், இல்லாததை பார்த்தல், அங்க என்ன இல்லையோ அதை நம்ம பார்த்தல், அதை நம்ம அத்தியாசம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அறியாமை மூலம், இந்த அறியாமையினுடைய விளைவு அத்தியாசம். அத்தியாசம் ஏற்றி வைத்தல், அத்தியாசத்திலிருந்துதான் துவங்குது அடுத்தது. என்ன ஏற்றி வச்ச உடனே என்ன ஆகிவிட்டது, நம்ம வந்து கிழிஞ்சல வெள்ளியின்னு நினைச்சு பார்த்துட்டோம், உடனே வெறுப்பானது தோன்றி விடுகின்றது, ஆசை வந்து விடுகின்றது. அது எங்க ஆசை வந்துடும்னா, கிழிஞ்சல்ல வெள்ளிய பார்த்தோம்னா, கயிற்றுல பாம்பை பார்த்தோம்னா என்ன வந்துடும்னா, துவேஷம் பயம் வந்து விடுகின்றது. அப்படி இந்த விருப்பு வெறுப்பு எதிலிருந்து வருகின்றதுன்னா, அதுக்கு முன்னத்தையே ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல அறியாமை, அறியாமையினால ஏற்றி வைத்தல், ஏற்றி வைத்தலுடைய விளைவாக விருப்பு வெறுப்பு நம்ம மனதுல தோன்றி விடுகிறது. வெறும் அறியாமை மட்டும் இருக்கும் பொழுது ஒருவன் துயரத்தை அனுபவிப்பதில்லை. அதற்கு என்ன உதாரணம்னா, ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம வெறும் அறியாமையில மட்டும் இருக்கும், ஒண்ணுமே தெரிவதில்லை, நம்ம சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் என்ன பண்றது, கர்ம வேணும் சும்மாவா இருக்கு, நம்ம எழுப்பி வேற விட்டுறது. எழுந்திருச்ச உடனே என்ன ஆகுது, இந்த உலகம் வந்து விடுகின்றது, பிறகு வந்து சுகதுக்கங்கள் எல்லாம் வந்து விடுகின்றது. வெறும் அறியாமை மட்டும் துயரத்தை கொடுப்பதில்லை. அப்படி என்றால் அறியாமையிலேயே இருக்கலாம்னா அதுவும் முடியாது, அறியாமையை கட்டி காத்துட்டு இருக்க முடியாது. அறியாமை துயரத்தை கொடுக்காவிட்டாலும் துயரத்திற்கு மூலம், அதாவது காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் நம்ம உலகத்திலிருந்து துக்கப்பட்டு இருக்கோம். பிறகு இந்த அறியாமையில போய் என்ன பண்றோம்னா ஓய்வு எடுக்கிறோம், அதுக்கு அடுத்த நாள் துயரப்படுறதுக்கு. இந்த சில பேரை வந்து சில உண்மையை வாங்கறதுக்கு என்ன செய்வார்கள் தெரியுமோ, போலீஸ் பிடிச்சிட்டா அவனை உதயன்னு உதச்சிட்டு அப்படியே உதச்சிட்டு இருந்தா போயிடுவான், அவங்ககிட்ட உண்மை வாங்க முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அடிக்கிறது. அது போலதான் ஜீவனுடைய வாழ்க்கை, சம்சாரியா இருக்கான் காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும். இதே போல இவனுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தா இவன் போய் சேர்ந்துருவான், அடுத்த நாள் இவனை உதைக்க முடியாது. அதனால என்னன்னா கொஞ்ச நேரம் தூங்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் வா, காலையில எழுந்திரிச்சு மீண்டும் அதே ஆபீஸுக்கு போ, அதே திட்டு வாங்கு அல்லது திட்டு கொடு, அதே சுயத்தை அனுபவின்னு சொல்லி ஒரு இடைக்கால தற்கால ஓய்வு தான். எதற்கு ஓய்வுனா சம்சாரத்துக்கு ஓய்வு, துயரத்துக்கு ஓய்வு தான் இடையில் இருக்கிறது. அப்படி அறியாம மட்டும் துயரம் அல்ல, ஆனா இந்த அறியாமை அடுத்த துயரத்துக்கு தயார் செய்கிறது. அப்ப நம்ம தூங்க போறோம்னா எப்படி தூங்க போறோம்னா, நாளைக்கு வரப்போற துக்கத்துக்கு இன்னைக்கு நான் ரெடி ஆகிறதுங்கிறதான் தூக்கம். அதனால அந்த அறியாமைய வெற்றி காக்கிறது அல்ல. பிறகு விருப்பு வெறுப்பு வருது. இனி அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன, இந்த விருப்பு வெறுப்பு என்னதான் பண்ணும் என்றால், சாஸ்திரத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு, காமக அகார்ஷித் மன்யுகு அகார்ஷித், காமோ கார்ஷித்னு ஒரு சின்ன யாகமே இருக்கு. அதாவது நான் செஞ்ச எல்லா செயலுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது காமக அகார்ஷித், ஆசைதான் என்னுடைய செயலுக்கெல்லாம் காரணம். பிறகு மன்யுகு அகார்ஷித், மன்யுகுன குரோதம் வெறுப்பு கோபம், கோபம் தான் என்னுடைய செயலுக்கு காரணம். அப்படி என்னிடத்திலிருந்து உற்பத்தியான அனைத்து செயலுக்கும் காரணம் இந்த ஆசையும் கோபமும் தான். கோபம்னா வெறுப்பு வேண்டாங்கிறது தான். ஆகவே அந்த இடத்துல மந்திரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, நாகம் கார்ஷி, நான் காஷம், நான் ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் பயந்துட்டு பகவான் கிட்ட, நான் ஒன்னும் பண்ணல, பண்ணினதெல்லாம் என்னுடைய ஆசையும் என்னுடைய கோபமும் தான். அப்படி எல்லா பாபமும் எனக்குள்ள இருந்து வந்ததுக்கு காரணம், என்னுடைய செயலுக்கு காரணம் எனக்குள் இருக்கிற விருப்பு வெறுப்புகள் தான் என்று இந்த ராகத்வேஷந்தான் கர்மத்தில் நம்மை ஈடுபடுத்துகின்றது. இல்லைன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமோ, பேசாம சிவனேன்னு இருந்திருப்பேன், ஆசை சும்மா விட்டுதா அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் சாதாரணமா. அப்படி இந்த சிவனேன்னு இல்லாம இருக்க வைக்கிறது காரணம் என்னன்னா நமக்குள் இருக்கின்ற ஆசை. இப்ப காமக கர்ம ஹேதுகு, காமம்னு ஆசை, கர்மம்னா செயலுக்கு காரணம். நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் தூண்டுகோலா இருப்பது ஆசைதான். அது நல்லதாகட்டும் தீயதாகலாம். இப்ப நம்ம கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு வரணும்னு சொன்னா சும்மாவா வர முடியும், ஆசை வந்து தள்ளணும். இல்லைன்னா வேற பக்கம் இழுக்கிறதுக்கு எத்தனையோ ஆட்கள் இருக்கார்கள். அதையெல்லாம் தாண்டிட்டு நமக்கு ஆசை தூண்டினோம்னா தான் நல்ல விஷயத்துக்கும் போக முடியும், நல்லதையும் செய்ய முடியும். அதே போல தீய விஷயத்துக்கும் போறதுக்கும் சும்மா போயிட முடியாது, ஆசை தான் நம்ம தள்ள வேண்டும். அப்படி செயலுக்கு காரணம் ஆசை, ஆசைக்கு இனி ஒரு பகுதி தான் வெறுப்பு. வெறுப்பு வெறுப்புங்கிறது நம்ம சாதாரணமா வெறுப்புக்கு ஆப்போசிட் வெறுப்புங்கிறோம், கிடையாது. வெறுப்பினுடைய மறுபக்கம் வெறுப்பு, எங்க வெறுப்பு இருக்கோ அந்த இடத்துல வெறுப்பு இருக்கும். ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பிகளே தவிர பகைவர்கள் அல்ல. வெறுப்பு தான் வெறுப்பு, வெறுப்பு தான் வெறுப்பு. அது நம்ம வீட்லயே தெரியும், சில நாள் சண்டை போட்டு இருப்போம், சில நாள் திரிச்சு பேசிட்டு இருப்போம். இப்ப சில பேர் வந்து ரெண்டு பேர் ரகல பண்ணிட்டு இருப்பார்கள், ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பார்கள். காரணம் என்னன்னா அது வாழ்க்கை, ஒரு நேரம் வெறுப்பு இனி ஒரு நேரம் வெறுப்பு. இந்த ரெண்டு ஒண்ணுதான் ஆசைதான், ஆசைதான் வெறுப்பா மாறுகின்றது, அதுதான் செயலுக்கு காரணம். சரி, செயல் என்ன செய்கின்றது, ஒவ்வொரு செயலும் நமக்கு பாபம் புண்ணியம் என்ற பலனை கொடுக்கின்றது. நம்ம ஒரு செயல் செய்துட்டோம்னா கண்ணுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பலன் கிடைக்கும், கண்ணுக்கு தெரியாத பலன் பாபம் அல்லது புண்ணியம். குறிப்பா மனிதர்கள் ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த மனித பிறவியில செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பாப புண்ணியம்ங்கிற பலன் வருகின்றது. அதுக்கு பேரே அதிர்ஷ்ட பலன் சொல்லப்படுது, கண்ணுக்கு தெரியாத பலன். இனி இந்த பாப புண்ணியம் என்ன செய்கின்றது என்றால், பாபம் என்பது நமக்கு துயரத்தை கொடுத்து நீங்கும், புண்ணியம் என்பது நமக்கு சுகத்தை கொடுத்து தான் நீங்கும். இப்ப புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டோம்னா நமக்கு அது சுகம் கொடுத்தாகணும், பாபத்தை சேர்த்து வச்சுட்டோம்னா துக்கம் கொடுத்தாகணும். இனி அடுத்த கேள்வி, பாப புண்ணியம் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்து நீக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன்? சுக துக்கம் எல்லாம் உடம்புல மூலியமா தான் அனுபவிக்க முடியும். உடம்புல நமக்கு உடம்பே கிடைக்கல, உடல் இல்லைன்னு சொன்னா சுக துக்கத்தை அனுபவிக்க முடியாது. இப்ப இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும்னா உலகமும் உடலும் தேவை. அப்ப இந்த பாப புண்ணியம் என்ன செய்கின்றது? உடலையும் உலகத்தையும் கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட இன்பத்தை அடையணும், எப்படிப்பட்ட துன்பத்தை அடையணும்ங்கிறதுக்கு தகுந்தாற்போல் உலகமும் உடலும் கிடைக்கின்றது. அப்ப என்ன ஆயிருக்குதுன்னா, விருப்பு வெறுப்பு செயலில் ஈடுபடுத்தி செயல் பாப புண்ணியத்தை கொடுத்து பாப புண்ணியம் உடலை கொடுக்கின்றது. உடலை எடுக்கிறதுக்கு பேருதான் இங்கு ஜனனம். இப்ப ஜனனம்னு சொன்னா உடலை எடுத்தல். சரி, உடலை எடுக்கும் போது நம்ம எப்படி எடுக்கிறோம்னு சொன்னா, நம்ம இந்த பாவ புண்ணியத்துக்கு காரணம் கர்மம்னு பார்த்தோம், கர்மத்துக்கு காரணம் ஆசைன்னு பார்த்தோம், ஆசைக்கு காரணம் ஏற்றி வைத்தல்னு பார்த்தோம், ஏற்றி வைத்தலுக்கு காரணம் அறியாமைன்னு பார்த்தோம். ஆனா இந்த ஜென்மம் எடுக்கிறமே அந்த ஜென்மத்தோட அறியாமையும் சேர்ந்து வருகின்றது. அப்படி பிறப்போடு அறியாமை, அறியாமையோட பிறக்கிறோம், பிறந்த உடனே அறியாமையோட தானே பிறந்திருக்கோம். உடனே நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம், ஏற்றி வைப்போம், விருப்பு வெறுப்புகள் வரும், செயல் பண்ணுவோம், பாப புண்ணியத்தை சேர்த்துக்குவோம், உடலை அடைவோம். அந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு? அறியாமை இருக்கு. அதனுடைய விளைவு என்று இதுதான் சம்சார சக்கரம்னு சொல்றது. இப்படி இந்த சக்கரத்துக்குள்ள இருக்கோம். இதை எந்த இடத்தை நம்ம பிரேக் பண்ணணும்னா அறியாமையத்தான் நம்ம வந்து வெட்ட வேண்டும், அறியாமையத்தான் நீக்கணும். அந்த அறியாமையை நீக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சாஸ்திரம் படிக்கிறோம். அந்த அறியாமையை நீக்கணும்னா சாஸ்திரம் கேட்டா மட்டும் அறியாம நீங்காது, வைராகியம்ங்கிற சில குணங்கள் வந்து கேட்கணும். அந்த குணம் வர்றதுக்கு தான் இங்க இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் கூறிக்கொண்டு இருக்கின்றார். மேலும் நாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம்.
ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.